நீ மறிக்கும் போது என்ன நிகழும் என அஞ்சுகிறாயா? எல்லா காலத்திலும் அனைத்து தேசங்களிலும் சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலும் ஒரு உண்மை மாறாதிருக்கிறது, மரணம் எனும் தப்பிக்க முடியாத நிஜம். ஆகவே ஆத்மாவுக்கு என்ன நேரிடுகிறது என்பது பற்றி எல்லா கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களிலும் அதை குறித்த கதைகளும் நம்பிக்கைகளும் உண்டு. நம் அன்புக்குரியவர்களின் மரணம் அல்லது நமக்கு மரணம் நிகழும் போது மரணத்தை குறித்த நம் நம்பிக்கைகளை முக்கிய இடம் பெறுகின்றன. பெரும்பாலான மதங்கள் ஆத்மா அல்லது மனிதனின் ஏதோ ஒரு பாகம் மரணத்திற்கு பின்னும் தொடர்ந்து இருப்பதாக போதிக்கின்றன. அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால், நல்ல மக்கள் நல்ல இடத்திற்கு போகிறார்கள் அல்லது நல்ல வாழ்க்கையை பெறுகிறார்கள். கெட்டவர்களோ ஒரு மோசமான இடத்திற்கு போகிறார்கள் அல்லது மோசமான வாழ்க்கைக்கு ஆளாகிறார்கள். ஆனால் இது உண்மைதானா? அல்லது துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தரவும் சமுதாயத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் விருப்பத்திற்கேற்றபடி புனைக்கப்பட்ட யோசனைகளா? நம் நம்பிக்கைகளுக்கான ஆதாரம் தான் என்ன? நாம் மறிக்கும் போது என்ன நடக்கும் என்பது பற்றி நாம் எப்படி உறுதியான அறிவு பெற முடியும்? மரணத்தை பற்றிய உண்மை ஒரு மர்மமானதல்ல, அது தெளிவானதும் பகுத்தறிவுக்கு ஒத்ததாகவும் உள்ளது. மரணத்திற்கு பின் இதற்கான ஒரே நம்பிக்கையை தேவன் தரும் வசனங்கள் தரப்படுகின்றன. அதாவது மரணத்திலிருந்து சரீர உயிர்த்தெழுதல் முதல் தேவனிடமிருந்து பதில்களை வேதாகமம் தருகிறது. உண்மை கருத்து, அனைவருக்கும் மரணம் நேரிடுகிறது. இந்த மனித எந்த மனித சக்தியும் அல்லது செல்வமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இதை நாம் பிரசங்கி 8:8 பார்க்கலாம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. மரணம் ஒரு உணர்வற்ற நிலை. இதை நாம் பிரசங்கி 9:5 பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவனோ ஒன்றும் அறியார்கள். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் ஒழிந்து போயிற்று. அடுத்ததாக சங்கீதம் 146:3-4, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். மரணம் என்பது கீழ்ப்பணியாமைக்கான தேவனின் தீர்ப்பு, ஆயினும் அவர் நித்திய வாழ்வை அருளுகிறார். ஆதியாகமம் 3:19 முதல் பாவத்திற்கு பின் தேவன் ஆதாமிடம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு பின் இருக்கும் ஒரே நம்பிக்கை. மரணத்திற்கு பின் அவதாரம், மறு அவதாரம், மோட்சத்துக்கு போதல் போன்ற கருத்துகளுக்கு மாறாக வேதாகமம் தரும் ஒரே ஒரு நம்பிக்கை மரணத்திற்கு பின் சரீர உயிர்த்தெழுதல் முதல் என வேதாகமம் கூறுகிறது. மரணத்தினின்று நித்திய ஜீவனுக்கென எழுப்பப்படுவோம் என்று உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை பற்றி வேதாகமம் மிகவும் அழகாக கூறுகிறது. யோவான் 5:28-29, பிரேத குழிக்குள் உள்ள அனைவரும் அவருடைய அதாவது இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டு கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். தீமை செய்தவர்களும் அக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அறியாமைக்கென உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் இயேசு மட்டுமே. தேவன் தந்த வாக்குத்தத்தத்திற்கு அச்சாரம் அதுவே. மறித்த மற்றவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவர் திரும்ப பூமிக்கு வரும் வரை உணர்வற்ற நிலையிலே இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15:20-23 கிறிஸ்துவோ மறித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அடுத்ததாக சங்கீதம் 16:10 சிலுவையில் அறையப்பட்டவராய் மறித்த பின் இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் 3 நாட்களுக்கு பின் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். 1000 வருஷங்களுக்கு முன்பு இயேசுவின் முத்தாத்தராயான தாவீதுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். அதாவது சங்கீதம் 16:10 கூறப்பட்டது போல, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பொடீர் கொட்டீர். அடுத்ததாக அழிவில்லா ஆத்மா மனித கற்பனை. ஆத்மாக்கள் சாகும் என்று தேவன் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:4 இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆத்மா என்பது என்ன? மூல வேதாகம பதம் நேபேஷ் என்பது. இந்த எபிரேய பதத்திற்கு இந்த அர்த்தங்கள் உள்ளன. ஜீவன், இருக்கிறது, மனது, ஆள், இருதயம், சுயம் என்ற பொருளில் வரும். ஆகவே ஆத்மா என்பது மனிதரின் ஒரு பகுதியான எதையும் குறிப்பதல்ல. அது வெறுமனே இருப்பதற்கான சாரம். எடுத்துக்காட்டாக மேல் குறிப்பிட்ட அதே வசனம் இப்படியும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதே எசேக்கியேல் 18:4 மொழிபெயர்க்கப்பட்ட இன்னொரு வழியை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவருடைய உயிரும், அதாவது வாழ்க்கையும் என்னுடையது. தந்தையரும் மகன்களும் என்னுடையவர்கள். பாவம் செய்கிறவன் மரிப்பான். தேவனுடைய சுவாசம் அல்லது ஆவியே மக்களை வாழ வைக்கிறது. அல்லது ஆத்மா ஆதாமை படைத்ததில் ஜீவாத்மா வாக்குகிறது. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எளிதாக கூற வேண்டும் என்றால் வேதாகமம் கூறுவது என்னவென்றால், மண்ணோடு தேவனின் ஜீவசுவாசத்தை சேர்க்கும் போது ஜீவாத்மாவாகிறது. அதாவது மண் பிளஸ் தேவனின் ஜீவசுவாசம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவிலிருந்து சுவாசம் எடுக்கப்பட்டால் அது திரும்பவும் மண்ணாக மாறுகிறது. அதாவது ஜீவாத்மா மைனஸ் சுவாசம். நமக்கு கிடைக்கும் விடை மண். ஒரு மனிதனின் ஒரு பகுதி மட்டும் அவன் மரணத்திற்கு பின் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு அதாவது உயிரோடு இருக்கும் என்பது வாதத்திற்கு ஏற்றதாயில்லை. தேவனும் அப்படி கூறுவதும் இல்லை. ஆதிகாலத்தோடு மக்களின் சொந்த கற்பனையால் விளைந்த விளைவு இது. நாம் மரிக்கும் போது முற்றிலும் உணர்வற்று போகிறோம். நம் உடல் அழுகி போகிறது. நாம் மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என பயப்பட தேவையில்லை. ஆனால் கிறிஸ்து வந்து மரித்தவர்களை உயிர்த்தெழுப்பி உலகை நியாயம் தீர்க்கும் போது நாம் ஆக்கினை தீர்ப்படைய மாட்டோம் என்பதை உறுதி செய்து கொள்ள நாம் முழுமையாய் தேவனை தேட வேண்டும். சீக்கிரத்தில் இயேசு உலகம் முழுவதையும் நியாயம் வசிப்பார், விசாரிப்பார். நான் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாண்மையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் விசாரிப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். அப்போஸ்தலர் 17:29-31. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மையாவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.